The following is a class on the Bhagavad Gita as it is. Sixth chapter, text number 40, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on the 16th of September, 1966, in New York, New York.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறவில் 6வது அத்தியாயம் 40வது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1966 வருடம் செப்டம்பர் 16 தேதி நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
विनाश कृष्ण विद्यते नहीं कल्याण की प्रति दुर्गति तापी वन बिना ट्रांसेंडेंटल लाइफ स्पिरिचुअल लाइफ और कृष्ण कॉन्शियस लाइफ इट विल नेवर बी स्टॉप.
உன்னதமான வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கை அல்லது கிருஷ்ண உணர்வை ஒரு முறை தொடங்கிவிட்டால் அது நிறுத்தப்படவே மாட்டாது. நீங்கள் சில சதவீதங்களே முடித்திருக்கலாம், மறுபடியும் நீங்கள் அந்த இடத்திலிருந்து உங்களுடைய முன்னேற்றத்தை தொடரலாம்.
Spiritual asset is never lost. Material asset is lost with this body.
Abdina, ஆன்மீகமான சொத்துக்களுக்கு இழப்பே கிடையாது. பௌதிகமான சொத்துக்கள் இந்த உடலை இழக்கும் போது நம்ம இழந்துருவோம்.
As soon as we change our body, whatever we are acquiring material in this world, house, business, bank balance, fees, education, this is all finished just at the end of this world.
இந்த பௌதிக உலகத்துல என்னதான் நம்ம சேர்த்து வைத்திருந்தாலும் நம்ம இந்த உடலை மாற்றிக்கொண்ட உடனே வீடு, வியாபாரம், வங்கி இருப்பு, பேர், புகழ், கல்வி எல்லாமே இந்த உடல் முடியும் போது முடிஞ்சு போயிடும்.
That we sometimes worship our past leader. In your country, George Washington, or in our country, Gandhi or somebody else.
எடுத்துக்காட்டுக்கு சில சமயத்தில் கடந்த கால தலைவர்களை நம்ம வணங்குறோம். உங்க நாட்டில் ஜார்ஜ் வாஷிங்டன் அல்லது எங்களுடைய நாட்டில் காந்தி அல்லது வேற யாரோ ஒருத்தர்.
But this is false. Because we do not know where is that gentleman Washington has gone. You are simply worshipping a shadow. A photograph, a statue. But we do not know where is actually that spirit soul. It starts migration of the soul.
ஆனால் அது பொய்யானது. ஏன்னா அந்த நபர்கள் உண்மையிலேயே எங்க போயிட்டாங்க, ஜார்ஜ் வாஷிங்டன் எங்க போயிருக்கார் நமக்கு தெரியாது. நம்ம வெறுமனே நிழலான ஒரு புகைப்படத்தையோ அல்லது சிலையோ வணங்குறோம். ஆனா ஆத்மா உண்மையிலே எங்க போயிருக்கு, ஆத்மா எங்க இடம் பெயர்ந்திருக்குன்றது நமக்கு தெரியல. ஆத்மா வேறொரு உடலுக்கு போயிடுது. முட்டாள்தனமா பிரயோஜனம் இல்லாத இந்த இறந்து போன உடலை நம்ம வணங்குறோம். சமஸ்கிருத மொழியில இத பூதேஜான்னு அழைக்கப்படுது. பூதங்களை வழிபடுறது, யாந்தி பூதானி பூதேச்சா.
This is all the sentiment. But because all the name came as a material gain, it ends with that body, it remains with that body.
இது எல்லாமே வெறும் மன கிளர்ச்சி தான். ஏன்னா இந்த பெயர், புகழ், சொத்து எல்லாம் இந்த பௌதிக உடலில் அடைஞ்சது. இந்த உடல் முடியும் போதே எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அதெல்லாம் இந்த உடலோடவே இருக்கிறது இல்ல. இப்போ உங்களுடைய சொந்த கர்மாவுக்கு ஏற்றவாறு நீங்க வேறொரு உடலை தொடங்க வேண்டியிருக்கு. ஆனால் ஆன்மீகமான சொத்துக்கள் எல்லாம் உங்க கூடவே போகும். ஏன்னா நீங்க எல்லாரும் ஆத்மா, அது ஆத்மா கூட தான் போகும். பௌதிகமான சொத்துக்கள் எல்லாம் இந்த பௌதிகமானதோடவே இருந்துரும். இந்த முட்டாள் மக்களுக்கு அது தெரியாது. பௌதிகமா சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாமே இந்த உடல் முடியும் போது எல்லாமே முடிஞ்சிட போகுதுன்றது அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் மாயை. என் கூட வராத இந்த உடலுக்காக ராத்திரி பகலா நான் கடினமா உழைக்கிறேன். ஆனா ஆத்மாவுக்கு உண்மையிலேயே அதுதான், அது எங்கிருந்து வருது, எங்க போக போகுதுன்றது எனக்கு தெரியறதில்ல. அதனாலதான் நம்ம அதிகாரிகளுடைய சாஸ்திரங்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றணும். நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம செயல்படணும்ன்றதுக்காக வடிவமைத்துக் கொள்ளணும். அதுதான் கர்ம யோகம் அழைக்கப்படுது.
சிம்பிளி வாக்கிங் இஸ் நாட் கர்மயோகம். கர்மயோகம்
வெறுமனே செயல்படுறது மட்டும் கர்மயோகம் அல்ல. கர்மயோகான்றது பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு. எத்கரோஷி, நீ என்ன செய்தாலும், எத்கரோஷி யஜுகோஷி, நீ எதை தியாகம் பண்ணாலும் சரி, எதை ஸ்நாசி, எதையெல்லாம் நீ சாப்பிட்டாலும் சரி, ஏதாசி, நீ எதெல்லாம் தானமாக கொடுக்குறியோ, கிருஷ்ணன் சொல்றார் குருஷ்வ தத் மதர்ப்பணம், நீ என்னெல்லாம் தானம் கொடுக்குன்னு நினைக்கிறியோ அது எனக்காக கொடுன்றார்.
If the members of Krishna consciousness go to some foundation that we are doing this work, give us some money. No, our money is meant for hospital and educational institution, and what you are producing, atom bomb, that's all. This is going on.
ஆனால் மக்கள் கிருஷ்ணருக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்க உறுப்பினர்கள் ஒரு அறக்கட்டளையில் போய் எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நாங்கள் இந்த இந்த சேவையெல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கோம்னா அவங்க இல்லை, நாங்கள் எங்களுடைய பணத்தை மருத்துவமனைக்கும் கல்வி நிறுவனங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்றாங்க. அவங்க என்ன அதனால் உற்பத்தி பண்ணுறாங்க? அணுகுண்டுகளை. அதெல்லாம் அவங்களுக்கு சரியா படுது. இதுதான் நடந்துட்டு இருக்கு.
By material advancement,
அதனால இந்த பௌதிக முன்னேற்றத்தினால நம்ம இந்த மாயைக்கு காரணமான முன்னேற்றத்தை தான் அடைஞ்சிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், நமக்கு என்ன தெரியும்ன்றதே நமக்கு தெரியல. அதனாலதான் இந்த கிருஷ்ண உணர்வுல ஆன்மீக வாழ்க்கையை தொடங்குற ஒருத்தருக்கு அவருடைய சொத்துக்கள் அவர் கூடவே போகும். இந்த உடல்ல அவருக்கு சில அசௌகரியங்கள் இருக்கலாம் கூட, அதை பத்தி கவலை இல்லை. ஆன்மீகமா முன்னேற்றம் அடைஞ்ச கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்பொழுதுமே அசௌகரியமா இருக்கிறது இல்ல. ஏற்கனவே இந்த கருத்தை நம்ம விவாதிச்சிருக்கோம். யஸ்மின் சிதோ குருநாபி துக்கேனா விசால்யதே யம் லப்த்வா சாபரம் லாபம் அன்யதே நாதிகம் ததா. கிருஷ்ண உணர்வுல பூரண நிலையை அடைஞ்ச ஒருத்தருக்கு அதை விட அதிகமா வேற எதுவுமே அவருக்கு தேவையில்லை, எல்லாமே பூரணமா இருக்கு. அதுக்கான அறிகுறியை எப்படி காணலாம்னா, அந்த நபர் மிக கடுமையான துக்ககரமான சூழ்நிலையிலும் கூட தொந்தரவு அடையாம இருப்பார். நீங்க ஹரிதாஸ் தாக்கூரை பற்றி தெரிந்து கொள்ள ஆச்சரியப்படுவீங்க. நம்ம எப்பொழுதுமே நம்ம கீர்த்தனம் முடிஞ்சது பிறகு ஹரிதாஸ் தாக்கூருக்கு ஜெயன் அவரை புகழ்ந்து சொல்றதுண்டு. அந்த ஹரிதாஸ் தாக்கூர் எப்படி தொந்தரவடையாம இருந்தார், அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு.
The Mahavira magistrate called him, you are born in such a nice family, you are chanting Hare Krishna, Hindu, you are chanting Hare Krishna, Hindu say, then what is your explanation?
Yesu Christu kuda silivaila arayapatta podu thondaravadayam irundar. Adhe maadhiri Haridas Thakurukkum, அவர் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருந்தார். அவர் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் சேர்ந்திருந்தார். இஸ்லாமிய மேஜிஸ்ட்ரேட் அவரை அழைச்சி அவர்கிட்ட கேட்கிறார், நீங்கள் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவர், ஏன் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுறீங்க, ஏன் ஹிந்துவாக இருக்கீங்க, ஹரே கிருஷ்ணான்னு ஹிந்துவோட பேரை ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்னன்னு கேட்டார்.
So he replied, they said, many Hindus also become Mahavidan. So if some Mahavidan becomes Hindu, what is their harm?
அதனால ஹரிதாஸ் தாக்கூர் புரிந்து கொண்டார், இப்ப நம்ம ரொம்ப அபாயமான நிலையில இருக்கோன்றது. அதனால அவர் பதில் சொன்னார், ஐயா, நிறைய ஹிந்துக்கள் கூட இஸ்லாமியர்களா மாறுறாங்க, சில இஸ்லாமியர்கள் ஹிந்துக்களா மாறுறதுல என்ன தீங்கு இருக்க போகுது?
ஆர்மி
ஓ, நீ வாதம் பண்றியா? அப்போ இவனுக்கு தண்டனை கொடுத்தாகணும். இந்த நாய்க்கு அவ பெயரை ஏற்படுத்தி தூக்கில போடுங்க. அதனால இவரை சவுக்கால அடிக்கணும்னு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த சமயத்துல நவதீபத்துல 22 சந்தைகள் இருந்தது. ஒவ்வொரு சந்தையிலையும் பொதுமக்கள் முன்னிலையில அவரை சவுக்கால அடிக்கணும்ன்றதுதான் தண்டனை. அவருக்கு அது செய்யப்பட்டது. கருத்து என்னன்னா, அந்த சவுக்கால அடிக்கிறதுனால இவர ஹரிதாஸ் தாக்கூர் இறந்து போகணும்ன்றதுதான் அவரோட எண்ணம். ஆனால் அதிர்ஷ்டவசமா ஹரிதாஸ் தாக்கூர் இறந்து போகல. அது அவர் அழக்கூட கிடையாது, அவர் ரொம்ப அமைதியாவே இருந்துட்டு இருந்தார். அதனால இப்போ அந்த சவுக்கால அடிச்ச நபர்கள்லாம் ஹரிதாஸ் தாக்கூர் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, ஐயா நீங்க இறந்து போயிடுவீங்கன்னு நாங்க நினைச்சோம், ஆனா நீங்க இறந்து போகாம இருக்கீங்க, நாங்க நிறைவேற்ற வேண்டிய தண்டனை இன்னும் நிறைவேறல. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாங்க உங்களுக்கு போதுமான அடி கொடுக்கலன்னு நினைப்பாங்க. அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் கேக்குறார், அப்ப நான் என்ன பண்ணட்டும், நீங்க இறந்து போயிடுங்கன்றாங்க. பிறகு ஹரிதாஸ் தாக்கூர் அவருடைய சமாதி நிலையை அடைஞ்சார். அவரை தூக்கிட்டு வந்து அந்த நீதிபதி முன்னாடி, இங்க பாருங்க இப்ப இதுதான் நிலைன்னு காட்டினாங்க. அந்த நீதிபதி நினைச்சார் அவர் இறந்து போயிட்டாருன்னு. அதனால அவரை தூக்கி தண்ணியில போட்டுருங்க, பதைக்காதீங்க, ஏன்னா அவர் ஹிந்துவா மாறினவர். அதனால யஸ்மின் சிதோ குருணா பினா விசால்யதே, அவர் தொந்தரவடையாம உறுதியா இருந்தார். இது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். மற்றவர்கள்லாம் அடிக்கும் போது இவர் ஜபம் பண்ணிட்டு இருந்தார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு நாம உச்சாரணம் செய்தார். அதனால ஆன்மீகமான சொத்துக்கள் அந்த மாதிரியானது. உறுதியா இயேசு கிறிஸ்து ஹரிதாஸ் தாக்கூர் எல்லாம் மிக உயர்ந்த பூரண நிலையில இருந்தவங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கு. ஆனா கருத்து என்னன்னா, ஆன்மீகமா முன்னேற்றம் அடைந்த ஒரு நபர் எந்த ஒரு பௌதிகமான துக்ககரமான சூழ்நிலையிலையும் தொந்தரவு அடையறதில்லை. அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் சொல்றார், ஆன்மீகமாக முன்னேற்றமடைந்த ஒரு நபருக்கு இந்த உலகத்திலேயே துன்பம் இல்லைன்னும் போது மற்ற உலகத்தை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு? பார்த்த நா ஏவ இக இக அப்படின்னா இந்த உலகத்துல, நாமுத்ர அமுத்ர அப்படின்னா அடுத்த பிறவி, விநாச தஸ்ய வித்யதே நா விநாச, விநாச அப்படின்னா அழிவு.
What is the annihilation? We have understood from Bhagavad Gita, in the second chapter, that soul is never annihilated, indestructible.
அப்படின்னா அவருக்கு அழிவே கிடையாது. அழிவுன்றது என்ன? பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சிட்டு இருக்கோம்னா, ஆத்மா அழிவில்லாதது, அழிக்க முடியாதது. அப்படின்னா இங்க எப்படி வினாசம்னு சொல்லப்பட்டிருக்கு? வினாச அப்படின்னா நம்ம எங்க போறோனே தெரியாம இந்த ஆத்மாவானது ஒரு உடல்லிருந்து இன்னொரு உடலுக்கு பௌதிகமான இந்த இடம் பெயர்தல் அடையிறதுன்ற அந்த சுழற்சியில மாட்டிக்கொண்டிருக்கிறது
தான்.
நான் ஒரு யானையாக போறேனா அல்லது ஒரு எறும்பாக போறேனா எனக்கு தெரியல. நான் இந்த உடலை விட்ட பிறகு வெவ்வேறு வகையான வாழ்க்கை எனும் அந்த குழப்ப நிலையில என்னையே நான் மறந்துடுவேன். அதுக்கு பேர் தான் விநாச.
விநாச
அப்படின்னா அந்த உயிர்வாளிகள் அழிக்கப்படுறதில்ல, ஆனா அவன் எங்க இருக்கான்றது அவனுக்கு தெரியறதில்ல. அதுதான் எப்படி உங்களை பசிபிக் சமுத்திரத்துல தூக்கி போட்டா அலைகள் அடிச்சிட்டு போய் நீங்க நடுக்கடல்ல இருக்கும்போது உங்களால கரையே பார்க்க முடியறதில்ல. அதனால நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலுமே கூட உங்களுக்கு எங்க இருக்கீங்கன்னே தெரியல. அதுதான் விநாசம்னு அழைக்கப்படுது அல்லது அழிவுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நம்முடைய அடுத்த வாழ்க்கையில நான் என்னவாக போறேன்றது நமக்கு தெரியல, ஆனா அடுத்த வாழ்க்கைன்றது உண்மை. இப்போ என்னை இந்த அறையை விட்டு வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வேற ஒரு அறையில போய் அடைக்கலம் பெறணும், ஆனா எனக்கு நான் எங்க போனே தெரியல. சோ இதுக்கு பேர் தான் விநாசம்னு சொல்லப்படுது.
சோ ஒன் ஹூ டேக்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஹி ஹஸ் நோ விநாஷ், ஹி ஹஸ் நோ அனிஹிலேஷன், மீன்ஸ் தட் ஹிஸ் நெக்ஸ்ட் லைஃப் இஸ் கோயிங் டு பீ அகைன் ஹியூமன் பீயிங்.
அதனால யார் ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்காரோ அவருக்கு விநாசன்றதே கிடையாது, அவருக்கு அழிவுன்றதே கிடையாது. அப்படின்னா அடுத்த வாழ்க்கையில அவர் மறுபடியும் மனிதனாவே பிறக்க போறார்.
Suppose he has finished 10% Krishna consciousness,
மற்ற உயிரினங்களுடைய வாழ்க்கை எனும் அந்த குழம்பிய நிலையில அவர் தன்னை இழந்துறது கிடையாது. ஏன்னா அவர் இதை தொடங்கிட்டார், இப்போ அவர் 10% இந்த கிருஷ்ண உணர்வை முடிச்சிருக்கார் அப்படின்னா 11% மறுபடியும் அவர் தொடங்க வேண்டியிருக்கு. இப்போ அந்த 11% அவருடைய கிருஷ்ண உணர்வை தொடங்குறதுக்கு மறுபடியும் அவர் மனித உடலை பெற்றாக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா இந்த கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்ட யார் ஒருத்தருக்கும் அடுத்த வாழ்க்கை மனித வாழ்க்கைன்றது உத்தரவாதம். இது மிக அருமையானது. இந்த கிருஷ்ண உணர்வு இல்லை அப்படின்னா அடுத்த வாழ்க்கையில எனக்கு எந்த மாதிரியான உடல் கிடைக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா இந்த கிருஷ்ண உணர்வு அல்லது ஆன்மீக உணர்வுல நீங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அது எவ்வளவு சதவீதம் சிறிதளவு சதவீதமா இருந்தாலும் கூட பரவாயில்ல, நீங்க மறுபடியும் இந்த மனித உடலை அடையறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உறுதியானது. அதனாலதான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குறைஞ்சபட்சம் அடுத்த வாழ்க்கையில உறுதியா மனித பிரிவாது கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த கிருஷ்ண உணர்வை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்படணும். இது ஒரு பௌதிகமான லாபம் அப்படின்ற அந்த பார்வையில் இருந்து பார்க்கும் போதே கூட சாவித்ரி சத்யவான் பற்றின ஒரு கதை இருக்கு. சாவித்ரி சத்யவான் அது ஒரு கதை அல்ல, அது வரலாற்று உண்மை. சத்யவான்ற ஒரு பண்பாதன், அவன் ஒரு இளவரசன், அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல இறந்து போயிடுவான்றது அவனுடைய ஜாதகம். சாவித்ரி என்ற பெண்ணானவள் அவன் மீது காதல் கொண்டதால அவனை திருமணம் செய்து கொள்ளணும் விரும்புற. அவரோட அப்பா சொல்றார், அவன் வந்து குறிப்பிட்ட வயசுல இறந்து போயிடுவான், நீ அவனை திருமணம் செய்து கொள்ளாத. அதையும் அவள் ஒத்துக்கொண்டு திருமணம் செய்து
கொள்றாள்.
காலப்போக்குல 4-5 கழிச்சு அவன் இறந்து போகிறான். அந்த பெண்ணானவள் விதவை ஆகிறா. அவளோ அவன் மீது மிகவும் அதீதமான காதல் கொண்டிருந்தார். அதனால யமராஜர், இப்போ அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவனோட உடலை அல்லது ஆத்மாவை எடுத்துட்டு போறதுக்காக வர்றார். ஆனால் அவள் வந்து அந்த ஆத்மாவை எடுத்துட்டு போக அனுமதிக்க மாட்டேங்கிறாள். அவள் அந்த அளவுக்கு கற்புள்ளவளாக இருந்ததால கணவனுடைய அந்த உடலையோ ஆத்மாவையோ எடுக்க அவள் அனுமதிக்கல. யமராஜர் சொன்னார், இது என்னுடைய கடமை, நான் இவனை எடுத்துட்டு போயாக வேண்டியிருக்கு, நீ விட்டுடு. அப்படி நீ கொடுக்கலன்னா உனக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு யமராஜர் சொன்ன போது அவள் ஒத்துக்கொண்டு கொடுத்துட்டான். அதன் பிறகு யமராஜரை பின் தொடர்ந்து அவளும் போயிட்டே இருந்தார். அப்ப யமராஜர் அவளை பார்க்கிறார். அவள் மீது அனுதாபம் வந்ததால, பெண்ணை உனக்கு ஒரு மகன் பிறப்பான்ற வரம் நான் உனக்கு கொடுக்கறேன், இப்ப நீ வீட்டுக்கு போ. இனிமே உன்னுடைய கணவனுக்காக நீ அழாதேன்னு அவர் கிளம்புறார். யமராஜரை தொடர்ந்து மறுபடியும் அவள் வந்து கொண்டே இருக்கா. ஏன் நீ என்ன பின்தொடர்ந்தே வரேன்னு அவர் கேட்கிறார். அப்ப அவள் சொல்ற, நீங்க என்னுடைய கணவரை அழைச்சிட்டு போகும்போது எனக்கு எப்படி மகன்
பிறப்பான்?
அப்பா அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, கணவனை திருப்பி கொடுத்துட்டாரு. அதே மாதிரிதான் இதுவும் ஒரு யுத்தி. நீங்க கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா பிறகு உங்களுக்கு இந்த மனித பிறவி என்றது உறுதியானது. பார்த்த நைவேக நாமுத்ர விநாசஸ் தத்ய வித்யதே நஹி கல்யாண கிருத். கல்யாண கிருத் அதாவது இந்த ஆன்மீக வாழ்க்கை மிக மிக மங்களமான வாழ்க்கை. கல்யாணம் அப்படின்னா
மங்களமான.
அதனால யார் ஒருத்தர் எந்த ஒரு மங்களமான விஷயத்தை செய்தாலும் நகி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கத்தை தாவத்த கச்சதி. யார் ஒருத்தர் இந்த மாதிரி மங்களமான ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறாங்களோ அவங்க எப்பவுமே அழியறது கிடையாது, அல்லது அவங்க எப்பவும் கஷ்டத்தில் வைக்கிறதே கிடையாது. இது அவ்வளவு அருமையான விஷயம். இப்போ யாரெல்லாம் உன்னதமான விஷயத்துல முன்னேற்றம் அடைஞ்சவங்களோ அவங்களுடைய அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. கிருஷ்ணர் சொல்றார், அடுத்த பிறவியில அவர் உயர் கிரகத்துக்கு மாற்றப்படுவார். பிராபிய புண்ணிய கிருதம் லோகம், லோகான் அப்படின்னா லோகங்கள். அவர் மற்ற புண்ணியமான மக்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய உயர் கிரக அமைப்புக்கு மாற்றப்படுவார். பிராபிய புண்ணிய கிருதாம் லோகான் உஷிதா சாஸ்வதி சமாக. சாஸ்வதி சமாக, சமா அப்படின்னா வருடங்கள், மற்றும் சாஸ்வதி அப்படின்னா கிட்டத்தட்ட நிரந்தரம். கிட்டத்தட்ட நிரந்தரம்னு சொல்லப்படுது. ஏன்னா உயர் கிரகங்கள்ல ஆயுள் அப்படின்றது மிக நீண்டது.
அவர் 6 months equal to the 1 year, one day. Our 6 months, that we have already tested, that in the higher space, the aeronautics, or what is called, nowadays they have traveling in the space, they rounded in some 1 hour, 1.5 hours, it's circumambulated the earth.
நம்முடைய 6 மாதம் அவங்களுடைய ஒரு நாள், அதை ஏற்கனவே சோதிச்சு பார்த்திருக்காங்க. நிலையில ஆகாயத்துல பயணிக்கக்கூடிய அந்த விண்வெளி பயணம் செய்யறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 1 மணி நேரம் அவங்க ஆகாயத்துல பறக்கும் போது பூமியை பல முறை சுற்றி வந்திருக்காங்க. அப்படின்னா பல பகலும் இரவும் கடந்து போயிருக்கு அந்த 1 மணி நேரத்தில். அதே மாதிரி நீங்க உயர் கிரக அமைப்புகளுக்கு போனீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய இந்த கால அளவானது வேறுபட்டதுன்றது உண்மைதான்.
And if you are satisfied with the higher planetary system, then your duration of life will be increased like that.
பேராசிரியர் ஐன்ஸ்டைன் கூட அதை ஏற்றுக்கொண்டிருக்கார். அதனால சாஸ்வதி சமாக, இப்ப நீங்க உயர் கிரக அமைப்புகளுக்கு மாற்றப்படுறீங்க அப்படின்னா அங்க உங்களுடைய ஆயுளானது மிக நீண்டதாக இருக்கும். இங்க 6 மாதம் என்றது அங்க ஒரு பகல். அந்த மாதிரியான கணக்குல நீங்க 10,000 வருஷம் அங்க வாழ்றீங்க, அங்க ஒரு பகல்ன்றது நம்முடைய 6 மாதம். இப்ப கற்பனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பிரம்மா உயர் கிரகங்கள்ல பிரம்மாவோட வாழ்க்கையும் அது மாதிரி கணக்கிடப்பட்டு விவரிக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இந்த உன்னதமான முன்னேற்றம் அடைந்த நபர்கள் எல்லாம் இந்த உயர் கிரகங்களுக்கு மாற்றப்பட்டு அங்க நீண்ட ஆயுளோட வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. பிறகு அவன் மறுபடியும் இந்த லோகத்துக்கு மாற்றப்படுவான். இதுதான் கர்ம கஷேத்திரம் அழைக்கப்படுது. இப்ப ஒருத்தர் கேட்கலாம், இப்ப இங்க ஒருத்தர் மறுபடியும் மாற்றப்படும் போது அவர் என்னவா ஆகுவார்? இங்க வந்து மனிதனா பிறப்பாரா அல்லது மிருகமா பிறப்பாரா? மிருகம் அல்ல, மறுபடியும் அவன் மனிதனாவே
பிறக்கிறான். Suchinam means very pious family. righteous family, just like in India we are born. The Brahmin family, Kshatriya family, Pai family, very, their mode of life is very high standard, clean and righteous, pious, so many things. So Sujina and Srimata, Sujina, just pious family will find many in India.
என்ன மாதிரியான மனிதனா அவன் பிறப்பான்? சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோ விஜாயத்தை. சுச்சினாம் அப்படின்னா ரொம்ப புண்ணியமான ஒரு குடும்பத்தில், ஒரு தார்மீகமான குடும்பத்தில் அவன் பிறப்பான். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிராமண குடும்பங்கள், சத்திரிய குடும்பங்கள், இந்த மாதிரி உயரகுல குடும்பங்கள் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை முறையே மிக உயர்ந்த தரமானதாக இருக்கும், சுத்தமானதாக இருக்கும், தார்மீகமானதாக இருக்கும், புண்ணியமானதாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சுச்சினாம் ஸ்ரீமதாம், சுச்சினாம் இந்த புண்ணியமான பல குடும்பங்களை நீங்க இந்தியாவில் காணலாம். மேலும் ஸ்ரீமதாம், ஸ்ரீமதாம் அப்படின்னா ரொம்ப செல்வந்தரா இருக்கிறது. அந்த செல்வந்த குடும்பத்தை உங்களுடைய நாடான அமெரிக்காவில் நம்ம பார்க்கலாம். அந்த நபர் மறுபடியும் பெரிய செல்வந்த குடும்பத்தில் வந்து பிறக்கிறார். சுஜினாம் ஸ்ரீமதாம் கேகை யோக பிரஷ்டோ விஜாயத்தை.
Yoga perfectly, that means to have one's birth in the rich family means he has no anxiety for his bread. He is happy.
இந்த யோக பயிற்சியில பூர்ணத்துவத்தை அடையாத ஒருத்தர் மறுபடியும் ஒரு நல்ல செல்வந்த குடும்பத்தில் பிறவி எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு அவருடைய உணவை பற்றின கவலை கிடையாது, அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார். இப்போ அவரால் மகிழ்ச்சியா இந்த யோக பயிற்சியை செயல்படுத்த முடியும்.
The yoga process of transcendental life is there. So he can begin also there. There is chance.
அல்லது புண்ணியமான குடும்பத்தில் தானாகவே யோக வழிமுறையோ அல்லது உன்னதமான வாழ்க்கை முறையோ ஏற்கனவே அங்கே இருக்கு, அதனால அவர் அங்கிருந்து தொடங்குறார். So அதுதான் அந்த வாய்ப்பு.
So those who are born in such family, in that family or rich family, they should take the instruction from Bhagavad Gita. That this is a chance given by God to execute our spiritual life, not for sense enjoyment increasing. Because I have got so much money, let me enjoy senses more. And you say, acutely.
அதனால யாரெல்லாம் ஒரு புண்ணியமான குடும்பத்திலேயோ அல்லது செல்வந்த குடும்பத்திலேயோ பிறந்திருக்காங்களோ அவர்கள் பகவத்கீதையிலிருந்து உபதேசங்களை பெறணும். அவங்களுக்கு இது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை மறுபடியும் செயல்படுத்துறதுக்கு. இது வந்து மறுபடியும் என்கிட்ட பணம் நிறையா இருக்கு அப்படின்றதுனால புல இன்பத்தை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அதனால நான் புலன்களை அனுபவிக்கிறேன் அப்படி அல்ல, அதுதான் உண்மையா நடந்துட்டு இருக்கு. சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேகே யோகோ பிரஷ்டோ விஜாயதே அதவா அல்லது மாறாக
அப்பா ஜோகினாம்
அதவா யோகினாம் கிரகே. யோகினாம் கிரகே அப்படின்னா அவர் புண்ணியமானவரும் அல்ல செல்வந்தரும் அல்ல, ஆனா உண்மையிலேயே யோகி.
His parents, he gets such a parent that who are actually in execution of spiritual life, Krishna consciousness of yoga. The father, mother, so children, they generally imitate the parents and have it activity.
அவருக்கு எப்படிப்பட்ட பெற்றோர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே ஆன்மீக வாழ்க்கையை அல்லது கிறிஸ்தவ உணர்வை பயிற்சி செய்யக்கூடியவர்களா இருக்காங்க தாய் தந்தையர்கள். ஏன்னா குழந்தைகள் பொதுவா பெற்றோர்கள் என்ன மாதிரியான பழக்கம் கொண்டிருக்காங்களோ, என்ன நடவடிக்கையில் ஈடுபடுறாங்களோ, அதை அப்படியே நகல் பண்ணுவாங்க.
So we are imitating our father. In my childhood, I imitated my father. He was worshipping Ditya, Krishna. So I asked him, my dear father, I shall worship, give me the Ditya, Krishna. So he gave me a little Ditya, Krishna, and Radha, and I was imitating.
அதிர்ஷ்டவசமா எங்களுக்கு அப்படி ஒரு தந்தை கிடைச்சிருந்தார். அவரை பார்த்து நாங்கள் எல்லாம் நகல் செய்தோம். என்னுடைய சிறு வயதில் என்னுடைய தந்தையை பார்த்து நான் நகல் பண்ணினேன். அவர் கிருஷ்ணருடைய விக்கிரகங்களை வழிபாடு செய்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், தந்தையே நானும் கிருஷ்ணரை வழிபடணும், எனக்கும் விக்கிரகங்களை கொடுங்கன்னு கேட்டேன். சின்ன ராதாகிருஷ்ண விக்கிரகங்களை எனக்கு கொடுத்தார். நானும் அவரை போலவே செய்துட்டு இருந்தேன்.
With Krishna, the Krishna dolls, just like Mirabai, she was playing with Krishna dolls. And later on, she became a very high-paid devotee. So these chances are there.
அதனால என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் தொடங்கினது. இந்த மாதிரியான உண்மைகள் எல்லாம் இருக்கு. மகாராஜா பரீட்சத்து கூட சின்ன வயசுலேயே அவர் கிருஷ்ணரோட பொம்மைகளை வச்சுதான் அவர் விளையாண்டுட்டு இருந்தார். மீராபாய் கூட அவங்க கிருஷ்ணருடைய பொம்மையை வச்சுதான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பிற்காலத்தில் அவங்க வந்து மிக உயர்ந்த ஒரு பக்தரானாங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அதவா யோகினாம் ஏவ கொலே பவதி தீமதாம். அவருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதத்தி துர்லப தரம். இப்போ இந்த மாதிரி ஒரு யோகியோட அல்லது பக்தருடைய குடும்பத்தில் பிறக்கிறதுன்றது ரொம்ப அரிதானது. ஒரு செல்வந்தர குடும்பத்தில் அல்லது புண்ணியமான குடும்பத்தில் பிறக்கிற அந்த பிறவிகளை காட்டிலும் மிக மிக உயர்ந்தது, சிறந்தது. உண்மையிலேயே அவங்க நடிக்கிறாங்க. இப்போ உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவருக்கு மகனா பிறந்தவன் அவரும் மருத்துவராகவே ஆவார். இதெல்லாம் நடைமுறையில நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா அவன் அப்பாவை பார்த்து அப்படியே பண்றதுனால அவனுக்குள்ளயும் அந்த சுபாவம் வந்துருது. இந்த விதத்துல இந்தியாவில் இந்த ஜாதி முறை வந்தது. ஆரம்பத்தில் பிரிவுகள் இருந்தது. ஆனா இந்த மகன் அப்பாவை பார்த்து அப்படியே செய்யறதுனால அது பின்னாடி ஜாதி முறையா மாறிடுச்சு.
These chances are given. The perversity that every man should begin spiritual life. Either any yoga system, any spiritual life is called yoga. Yoga means to live.
எப்படி இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. கருத்து என்னன்னா, எல்லாருமே ஒவ்வொரு மனிதனுமே அவனுடைய ஆன்மீக வாழ்க்கையை தொடங்கணும். இந்த யோக முறையா இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஆன்மீக வாழ்க்கை அல்லது யோகாவா அழைக்கப்பட்டாலும் சரி, யோகா அப்படின்னாவே தொடர்பு. நம்ம எல்லாருமே உச்சமான அந்த பூரண உண்மையோட அம்சங்கள். அதை நீங்க பிரம்மன், பரமாத்மா அல்லது பகவான் எப்படி வேணா அழைத்துக் கொள்ளலாம், அதை பத்தி கவலை
இல்லை.
ஆனால் யோகா அப்படின்னா இணைத்தல் அர்த்தம். இப்ப இந்த இணைத்தல் அப்படின்றது ரூபமற்ற அருபத்தோட நீங்க இணைத்தாலும் சரி, அந்த பிரம்மனோட, அதுவும் கூட இணைத்தல் தான். நீங்க தியானத்தின் மூலமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவோட இணைத்து கொண்டாலும் அதுவும் உன்னதமான செயல் தான். அல்லது நேரடியா நீங்க ஒரு பக்தரா கிருஷ்ணரை வழிபட்டாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கை சம்பந்தமா நீங்க எதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஆனா கிருஷ்ண உணர்வுக்கு வர்றது அல்லது கிருஷ்ண பக்தர் ஆகிறது அப்படின்றது அது வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள். அது நமக்கு பகவத்கீதையிலும் இருக்கு.
In personal conception of the Supreme or localized realization of the Supreme, they have aimed to come to this consciousness, Krishna consciousness, after many, many births.
உச்சமான அருவத்தன்மையா இருந்தாலும் சரி, அல்லது உச்சமான அந்த பரமாத்மா தன்மையா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு நிலைகளுக்கு பிறகும் அவர்கள் மறுபடியும் இந்த கிருஷ்ண உணர்வு என்ற நிலைக்கு பல பல பிறவிகள் கழித்து அவங்க வர வேண்டியது இருக்கு. அதனாலதான் அவர்கள் போதுமான புத்தி உடையவர்களா இருக்கும் பட்சத்தில் அவங்க இறுதியில இந்த கிருஷ்ண உணர்வுன்ற நிலைக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்ற அந்த தகவலை பெறுறாங்க. வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவ அப்படின்னா கிருஷ்ணர், ச மகாத்மா சுதுர்லப, அந்த மாதிரியான மகாத்மாக்கள் மிக அரிதானவர்கள்.
So why not become a great soul immediately and just become in Krishna consciousness and make your life successful?
ஏன் உடனடியா அந்த அரிதான மகாத்மாவா ஆயிடக்கூடாது? அது நீங்க கிருஷ்ண உணர்வுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக்கி கொள்ளலாமே. மிக்க நன்றி. ஏதாவது கேள்வி இருக்கா? ஆமாம், ஆன்மீகமா முன்னேறியவர்களுடைய புகைப்படமும் சாதாரணவர்களுடைய புகைப்படங்களும் வேறுபட்டது.
Just like there is statue of Krishna, he is not different from Krishna.
எப்படின்னா, இங்க கிருஷ்ணருடைய விக்கிரகம் இருக்கு. அவர் இந்த விக்கிரகத்திலிருந்து வேறுபட்டவர் அல்ல. கிருஷ்ணருடைய அந்த மூல ரூபம் இந்த கிருஷ்ண விக்கிரகம் ஒன்றே தான்.
சிமிலர்லி ஸ்பிரிச்சுவலி பர்ஃபெக்ட் பர்சன் அஸ் போட்டோகிராப் இன் திஸ் ஸ்டேஜ் பிகாஸ் இட் இஸ் இன் தி அப்சல்யூட் ஸ்டேஜ்.
அதே மாதிரி ஆன்மீகமா பூர்ண நிலை அடைந்த ஒருத்தருடைய புகைப்படமும் அவரும் ஒன்றே தான். ஏன்னா அது பூரண தளத்தில் இருக்கு. பூரண தளத்தில் வேறுபாடுகள் கிடையாது, பௌதிக தளத்தில் வேறுபாடுகள் இருக்கு. இது தெளிவா இருக்கா?
Just like we are chanting Hare Krishna, the Krishna is the name of the Krishna, the Supreme Personality of God. So, this name and Krishna is not different.
பூரண தலத்துல வேறுபாடுகள் கிடையாது. இப்ப நீங்க ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்றீங்க. கிருஷ்ணான்றது பரமபுருஷ பகவானான கிருஷ்ணருடைய பெயர். இப்போ இந்த பெயரும் கிருஷ்ணரும் வேறுபட்டவை அல்ல. நீங்க உணர்றீங்களா? கிருஷ்ணர் அவருடைய லோகத்தில் இருக்கக்கூடியவர். அவருக்கும் நீங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணா என்ற நாமத்துக்கும் வேறுபாடுகள் கிடையாது. அதே
தான்,
இது பூரணமான கருத்து. அதே சமயத்தில் நான் தாகமா இருக்கும்போது தண்ணீர் என்ற அந்த பெயரை மட்டும் நான் தண்ணீர் 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 அழைச்சேன்னா, அந்த தண்ணீர் என்ற அந்த பொருள் இல்லாத பட்சத்தில் என்னுடைய தாகம் தீராது. அதுதான் இந்த ஜடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம். உண்மையிலே நம்ம கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிக்கிறதுனால ஆன்மீகமான ஞானத்தை பெறுறோம். இது நம்ம வெறுமனே நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நாங்க நேரத்தை வீணடிக்கல. நாங்க உண்மையிலேயே ஆன்மீக பேரானந்தத்தை அடைந்து கொண்டிருக்கோம். ஏன்னா இங்க அதுல வேறுபாடு கிடையாது. அதே மாதிரி நீங்க தண்ணீரோட பேரோ அல்லது வேற ஏதோ ஒன்னு எடுத்துட்டு சொல்லி பாருங்க, அது உங்களுக்கு நிறைவை கொடுக்காது. இதுதான் பூரணமானதும் சார்ந்து இருக்கக்கூடியதும்.
In the absolute state, there is no difference name, quality, form, pastime, entourage, everything is same.
பூரண தலத்துல நாமம் ரூபம் குணம் லீலைகள் வைபவங்கள் எல்லாமே ஒன்றுதான், வேறுபாடு கிடையாது.
If you chant Krishna's name, it is as good as Krishna. If you see Krishna's form, it is as good as Krishna. If you think of Krishna's activities, it is as good as Krishna. This realization is spiritual realization.
நீங்க கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிச்சீங்க அப்படின்னா அது கிருஷ்ணரை போலவே. நீங்க கிருஷ்ணருடைய ரூபத்தை தரிசிச்சீங்கன்னா அது கிருஷ்ணரை போலவே. நீங்க கிருஷ்ணருடைய செயல்களை பற்றி நினைத்தீங்கன்னா அது கிருஷ்ணரை போலவே.
இந்த அனுபவங்கள் எல்லாம் ஆன்மீகமான அனுபவங்கள். class devotee who is advanced in Krishna consciousness, he sees everything Krishna, nothing different from Krishna.
அதனாலதான் மிக கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைந்த முதல் தரமான பக்தர் எல்லாத்தையும் கிருஷ்ணராவே பார்க்கிறார். கிருஷ்ணர்ல இருந்து எதையும் வேறுபடுத்தி பார்க்கறதில்ல. வேற ஏதாவது கேள்வி? இல்ல, நீங்க கிருஷ்ண உணர்வுல பூர்ணத்துவத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க இந்த உடலை விட்ட பிறகு நேரடியா கிருஷ்ணர்கிட்ட போறீங்க.
Either in this planet or on the other planet, to execute repentance.
ஆனால் நீங்க பூர்ணத்துவத்தை அடையலன்னும் போது நீங்க வெறுமனே ஒரு சில சதவீதம் தான் செய்திருக்கீங்க அப்படின்னும் போது, அப்போ மறுபடியும் உங்களுக்கு மனித உடல் கிடைக்குது. அந்த வாய்ப்புல உங்களுக்கு உயர் கிரகத்திலேயோ அல்லது இந்த கிரகத்திலேயோ மீதத்தை நீங்க செய்து முடிக்கலாம்.
One is given birth in a rich family or in a pious family or in a yogi's family. That depends on the percentage of advancement.
அது நீங்க எவ்வளவு சதவீதம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்கன்றத பொறுத்தது. ஒருத்தர் செல்வந்த குடும்பத்தில் பிறக்கிறாரோ அல்லது புண்ணியமான குடும்பத்தில் பிறக்கிறாரோ அல்லது யோகிகளோட குடும்பத்திலேயோ, அது எவ்வளவு சதவீதம் நீங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்கன்றத பொறுத்தது.
But one who has completed his spiritual consciousness or Krishna consciousness, he is advanced transformer.
ஆனா யார் ஒருத்தர் அவருடைய ஆன்மீக உணர்வை அல்லது கிருஷ்ண உணர்வை பூரணமாக்கிட்டாரோ அவர் உடனடியாக மாற்றப்படுறார்.
ஜென்ம கர்மாங்கம் புனர்ஜன்மீதா. That one who has understood what is Krishna, how Krishna takes his birth, how Krishna acts, what are his activities, those one who has understood actually the result is simply by understanding Krishna, the result is tattaviham punarjanmane. He doesn't get any more material birth.
இது பகவத் கீதையில தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருத்தர் கிருஷ்ணரை புரிந்து கொள்றாரோ, எப்படி கிருஷ்ணர் பிறக்கிறார், அவருடைய பிறப்பு என்ன, எப்படி அவர் செயல்படுறார், அவருடைய நடவடிக்கைகள் என்ன, இதெல்லாம் உண்மையிலேயே யார் ஒருத்தர் புரிந்து கொள்றாரோ அதனுடைய விளைவு என்னன்னா, கிருஷ்ணரை புரிந்து கொள்றதுனாலேயே தக்வாதேகம் புனர்ஜன்ம நயத்தி, அவர் மறுபடியும் பௌதிகமான பிறப்பு எடுக்கிறது இல்லை. பிறகு அவர் எங்க போறாரு? தக்வா தேகம் புனர்ஜன்ம நயத்தி மாமேதி, அவர் என்னிடத்துல வந்து சேருகிறார் அப்படின்னா, அது கிருஷ்ணருடைய மிக உயர்ந்த அந்த லோகத்துக்கு, அதுதான் மிக உயர்ந்த பூரணத்துவம்.
Why should we wait for another birth, either in very pious family or rich family or in other planet? That is also condemned in Bhagavad Gita.
அதனாலதான் நம்ம ரொம்ப தீவிரமா இருக்கணும். ஏன் நம்ம வேறொரு பிறவிக்காக அல்லது புண்ணியமான குடும்பத்துல பிறக்க, செல்வந்த குடும்பத்துல பிறக்க அல்லது வேற கிரகத்துல பிறக்கிறதுக்கு காத்திருக்கணும்? அதுவும் கூட பகவத் கீதையில கண்டிக்கப்படுது.
Even if you are elevated to the highest planet of this material world, you will have to come again to prepare yourself.
Abrahma Bhavana Loka Punaravartina Arjuna. இந்த பௌதிக உலகத்தோட மிக உயர்ந்த லோகத்துக்கு உயர்த்தப்பட்டாலும் கூட மறுபடியும் உங்களை தயார்படுத்திக்கிறதுக்காக நீங்க திரும்பி வரணும். சிறந்தது என்னன்னா, இப்ப நாம இந்த கிரகத்துல இருக்கோம், நம்ம இந்த உடனடியா இந்த கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட சரணடைஞ்சோம் அப்படின்னா நம்ம பூர்ணத்துவத்தை அடைஞ்சிடுறோம். ஏன் நம்ம காத்திருக்கணும்? மற்றொரு பிறவிக்கோ அல்லது வேறொரு கிரகத்துக்காகவோ ஏன் காத்திருக்கணும்? முடிச்சிடுங்க. இப்ப உண்மையிலேயே நீங்க இந்த கிருஷ்ண உணர்வுல தீவிரமா இருக்கீங்கன்னா இப்பவே அதை முடிச்சிருங்க, அதுக்கான வாய்ப்பு இப்ப இருக்கு. லப்துவா சுதுர்லபம் இதம் பங்கு சம்பவாந்தே, இந்த பிறப்பானது பல பல பரிணாம வளர்ச்சி வழிமுறைகளை கடந்து அடையப்பட்டிருக்கு. மானுஷ்யம் அர்த்ததம், இந்த மனித உடலானது உங்க வாழ்க்கையின் மிக உயர்ந்த பக்குவத்தை கொடுக்க முடியும். தூர்ணம் எதேதா, நம்ம பூர்ணத்துவம் அடையறதை பற்றி மிக தீவிரமா இருக்கணும். அணுமிருத்தி பார்த்தே தியாவத், நம்முடைய அடுத்த மரணம் வரதுக்குள்ள. ஆனா நம்ம தீவிரமா இல்லை. நம்ம எப்படி இந்த புல இன்பத்தை ரொம்ப தீவிரமா மனித முன்னேற்றம் வளர்ச்சி அல்லது நாகரிகம் அப்படின்னா ரொம்ப நல்ல எப்படி நம்ம புலன்களை திருப்திப்படுத்துறது, இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த உடலுக்கு எல்லா வகையான சௌகரியங்களையும் கொடுக்கறதுல தான் இங்க மும்முரம் காட்டுறோம். ஆனா உண்மையிலேயே மனித நாகரிகம் அப்படின்னாவே மக்கள் இந்த மனித உடலை ஆன்மீக பூரணத்துவத்துக்காக ஈடுபடுத்துறதுல தீவிரத்தன்மையை காட்டணும். அதுதான் பூரணமான ஒரு மனித நாகரிகம். அது தற்காலத்தில் இல்லாம இருந்துட்டு இருக்கு.